بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இனர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் உங்களுக்கு பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய தீனை மார்க்கத்தை கற்று விளங்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் இறுதிக் கடமையாக திகழ்கின்ற ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக உலகின் நாலாபுறங்களிலிருந்தும் புனிதமிகு மக்காவை நோக்கி ஹாஜிகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் என்பது ஒரு ஈமானிய சூழலோடு கூடிய, அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட மாதங்களை உடைய ஒரு காலமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ்ஜை மாத்திரம் நிறைவேற்றி அந்த ஹஜ்ஜின் மூலம் கியாமத் நாள் வரை வருகின்ற அனைவருக்கும் அதில் மிகப்பெரிய முன்மாதிரிகளை வழங்கினார்கள். குறைஷிகள் உயர்ந்த குலமாக திகழ்ந்தார்கள். ஹஜ்ஜுடைய வணக்கத்திலும் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை பல இடங்களில் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எவர்களுக்கு ஆடைகளை வழங்கினார்களோ அவர்கள் மாத்திரம்தான் கஅபாவை ஆடைகளை அணிந்த நிலையில் வலம் வர முடியும், ஏனையவர்கள் நிர்வாணமாகத்தான் அதை வலம் வர வேண்டும் என்ற நிலை இருந்தது. அவர்கள் முஸ்தலிஃபாவோடு நின்று விடுவார்கள், ஏனெனில் நாம் உயர்ந்த குலத்தவர், நாம் உயர்ந்த ஜாதியினர், ஏனையவர்கள்தான் அரபா வரை செல்ல வேண்டும் என்ற நிலை. இப்படி பல மௌட்டிகங்களோடு கூடியதாகத்தான் ஹஜ் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜின் போது இந்த மௌட்டிகங்கள் மடமைகள் அனைத்தையும் அவர்கள் குழிதோண்டி புதைத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜுடைய பயணம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிகு ஒரு பயணமாகும். ஹிஜ்ரி 10வது ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஹஜ்ஜுக்குரிய அறிவிப்பை செய்கிறார்கள். நான் இவ்வருடம் ஹஜ்ஜை நிறைவேற்றப் போகின்றேன் என்ற அறிவித்தலை செய்கின்றார்கள். அந்த அறிவித்தல் பல பின்னணிகளை கொண்டதாக இருக்கிறது. அந்த ஹிஜ்ரி 10வது வருடம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு விடைபெற்று போகின்றார்கள், இவ்வுலகை விட்டு விடைபெறப் போகின்றார்கள் என்பதற்குரிய பல அறிகுறிகளை அவர்கள் தனது வாழ்நாளில் காணுகிறார்கள். அதிலே அந்த வருடம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு அனுப்புகின்ற அந்த நிகழ்வு, அவர்கள் தஅவாவுக்காக இஸ்லாமிய அழைப்பு பணிக்காக அவரை யமனுக்கு அனுப்புகின்ற போது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன், நபி அவர்கள் என்னுடனேயே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு பல உபதேசங்களை செய்தவர்களாக நடந்தவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கென்றால் பயணிகள் வழியனுப்பப்படுகின்ற அந்த மதீனாவுடைய எல்லைக்கே அல்லாஹுடைய ரசூல் என்னோடு வந்தார்கள், பல செய்திகளை பல விடயங்களை எனக்கு போதனை செய்தவர்களாகவே வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இறுதியாக அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், யா முஆத் இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா, முஆதே இந்த வருடத்துக்கு பிறகு நீர் என்னை சந்திக்காமல் இருப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது அவர்களுக்கு தெரியும் முஆதுடைய உள்ளம் வேதனைப்படும், முஆதுடைய உள்ளம் கவலை கொள்ளும், இது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத வார்த்தைகள் என்பதை அல்லாஹுடைய தூதர் மிக நன்றாக விளங்கி வைத்திருந்தார்கள். அதைவிட பல மடங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தூளர்கள் மீதும் இந்த உம்மத் மீதும் அன்பு வைத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், எப்படி லக்கத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவர் மூமின்கள் விஷயத்தில் நன்மையை அதிகம் விரும்பக்கூடியவர், மூமின்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்பதை பேராதரவு வைப்பவர், அப்படிப்பட்ட தூதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் அருமை சகோதரர்களே, இந்த வார்த்தைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கவலையை கொடுத்திருக்கும். ஆனால் அவர்கள் அந்த இடத்தில் சொல்கிறார்கள், இன்னும் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், அல்லது நீர் எனது மஸ்ஜிதுக்கு மேலால் அல்லது எனது கபருக்கு மேலால் நடப்பதற்குரிய வாய்ப்பு தான் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ஃபபகா முஆத், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். இந்த வார்த்தைகளை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அல்லாஹுடைய ரசூலுடைய பிரிவென்பது அவர்களால் தாங்க முடியாத ஒன்றாக இருந்தது. ஏன், அவர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்தாவது அல்லாஹுடைய ரசூலுடைய உயிரை காக்க வேண்டும் என்று முன் வந்தவர்கள் இல்லையா. அகபாவுடைய உடன்படிக்கையில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். அவர்கள் எதற்காக உடன்படிக்கை செய்து கொடுத்தார்கள், அல்லாஹுடைய ரசூலுடைய உயிரை நமது உயிரை பணயம் வைத்தாவது நாம் காப்போம் என்ற உறுதிமொழியை செய்து கொடுத்த நபித்தோழர்களில் ஒருவர் தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. என் அருமை சகோதரர்களே, இவர்கள் எப்படி இந்த வார்த்தைகளை தாங்கிக் கொள்வார்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். தங்களையே அல்லாஹுடைய தூதருக்காக அர்ப்பணித்த ஒரு மாபெரும் மனிதர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் அழுதார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியப் போகின்றார்கள் என்ற அந்த செய்தி மிகப்பெரிய ஒரு வேதனை அவர்களுக்குள் ஏற்படுத்துகிறது. அப்போது அவர்கள் மதீனாவை திரும்பி பார்த்தவர்களாக அழுதவர்களாக விடை கொடுக்கின்றார்கள். மதீனாவுக்கு அல்லாஹுடைய ரசூலுக்கு அழுதவர்களாக விடை கொடுக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆதே, மனிதர்கள் எங்கும் இருக்கலாம், மனிதர்கள் எங்கும் வாழலாம், ஆனால் எனக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் என்றால் தக்வாவுடைய மக்கள், அல்லாஹுவை அஞ்சுகின்ற மக்கள் எனக்கு மிகவும் உரிமை படைத்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த செய்தி அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போகின்றார்கள் என்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு அடையாளம். அதேபோன்று அந்த வருடம் ரமலானுடைய மாதத்தில் நிகழ்ந்த சில நிகழ்வுகள், அந்த ஹிஜ்ரி 10 அந்த வருடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமைக்கு மாற்றமாக அவர்கள் 20 நாட்கள் இஃத்திகாஃப் இருக்கிறார்கள். வளமையாக ரமலானில் ஒவ்வொரு வருடமும் 10 நாட்கள் தான் இஃத்திகாஃப் இருப்பார்கள். அந்த வருடம் ஹிஜ்ரி 10வது ஆண்டு 20 நாட்கள் இஃத்திகாஃப் இருந்தார்கள். இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போகிறார்கள் என்பதற்குரிய அடையாளமாகத்தான் இருந்தது. அதேபோன்று அந்த வருடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் குர்ஆனை இருமுறைகள் அதை என்ன செய்தார்கள், கற்பித்தார்கள். வளமையாக ஒருமுறைதான் ரமலானில் அது நடைபெறும், ஆனால் அந்த ஹிஜ்ரி 10வது வருடம் ரமலானில் இருமுறைகள் நிகழ்ந்தன என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் சூரத்து நஸ்ர் என்ற அத்தியாயம் அருளப்பெற்ற அந்த பின்னணியும் அங்கே இருக்கிறது. இப்படியாக இந்த நிகழ்வுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதை உறுதிப்படுத்தியதென்றால், நான் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்லப் போகின்றேன், நான் இந்த உலகத்தை விட்டு பிரியப் போகின்றேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்த அந்த தோழர்களை விட்டு அவர்கள் பிரியப் போகின்றார்கள், இந்த பின்னணியில் தான் ஹஜ்ஜிக்குரிய அறிவிப்பு செய்யப்படுகிறது. இந்த பின்னணியோடு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கான அறிவிப்பை அங்கே செய்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற முஸ்லிமுடைய அந்த நீண்ட செய்தியை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்காக அழைப்பு விடுத்து அவர்கள் துல் ஹுலைஃபாவிலே மக்களோடு வந்து சேர்கிறார்கள். அங்கு ஒரு நாள் தங்குகிறார்கள். தங்கிவிட்டு அவர்கள் எஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜிக்காக நியத்து செய்துவிட்டு தனது ஒட்டகத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் பார்க்கிறேன், அவர்களுக்கு வலப்புறம் பார்க்கிறேன், அவர்களுக்கு இடப்புறம் பார்க்கிறேன், மக்கள் வெள்ளம், மக்கள் கூட்டமாக வெள்ளமாக மக்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு காட்சி அது. அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள், 10 வருடங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மதீனாவுடைய அர்ப்பணிப்புகளோடும் தியாகங்களோடும் கூடிய அந்த வாழ்க்கை. நாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் பின்னோக்கி செல்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்துடைய பயணத்தை நீங்க எடுத்து பாருங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹுடைய ரசூல் அவர்களுக்கு முன்னாலும் வலப்புறமும் இடப்புறமும் மக்கள் வெள்ளம் நிறைந்து காணப்படுகிறது. ஆனா ஹிஜ்ரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, நபி அவர்களுக்கு முன்னால் பயணித்தவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம், வலப்புறமும் அவர்கள் மாத்திரம் தான் பயணித்தார்கள், இடப்புறமும் அவர்கள் மாத்திரம் தான் பயணித்தார்கள், பின்னாலும் அவர்கள் மாத்திரம் தான் பயணித்தார்கள் இல்லையா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு எதிரியுடைய அம்பு முன்னால் வந்து தாக்கிவிடுமோ என்ற அச்சம் வருகின்ற போது நான் நபி அவர்களுக்கு முன்னால் வந்து விடுவேன் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலப்புறம் ஒரு அம்பு வந்து தாக்குமோ என்ற அச்சம் வருகின்ற போது அவர்களுக்கு வலப்புறம் நான் வந்து விடுவேன், இடப்புறம் அவர்கள் தாக்கப்படுவார்களோ என்ற அச்சம் வருகின்ற போது இடப்புறம் வருவேன், பின்னால் தாக்கப்படுவார்களோ என்று நினைக்கின்ற போது பின்னால் வருவேன். அப்படியே தன்னை கேடயமாக ஆக்கிக் கொண்டுதான் ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் பயணித்தார்கள். நறுமை சகோதரர்களே, அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலிருந்து உரை நிகழ்த்துகின்ற போது ஒரு அடியாருக்கு அல்லாஹு தஆலா அத்தஹயீர் ஒரு தேர்வை கொடுத்தான். உலகத்தில் உள்ளதை தெரிவு செய்வதற்கும் அல்லாஹ்விடத்தில் உள்ளதை தெரிவு செய்வதற்கும் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தேர்வை கொடுத்த போது அந்த அடியார் அல்லாஹ்விடத்தில் உள்ளதை தேர்வு செய்து கொண்டார். இதை கேட்டவுடன் அழுத நபித்தோழர் யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதை கேட்டவுடன் அழுதவர், ஏனென்றால் அல்லாஹுடைய ரசூலோடு அவர்கள் கொண்டிருந்த அந்த நட்பு, அந்த நட்புடைய தன்மை அவர்களுக்கு எதை புலப்படுத்தி என்றால், அந்த நட்புடைய உண்மை தன்மை எதை விளக்கியதென்றால், இந்த அடியார் வேறு யாரும் அல்ல, அல்லாஹுடைய ரசூல் தான். அல்லாஹுடத்தில் இருப்பதை தெரிவு செய்தவர் வேறு யாரும் அல்ல, அல்லாஹுடைய தூதர் தான். ஏனைய சஹாபாக்களுக்கு அது புரியவில்லை என்றாலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு அது புரிந்தது. ஏனெனில் நாம் ஒருவரோடு மிக நெருக்கமாக பழகின்ற போது அவருடைய வார்த்தைகளுடைய பொருளை நாம் அறிந்து கொள்வோம் இல்லையா? ஒருவரோடு நாம் நெருக்கமாக நட்பு கொள்கின்ற போது அவருடைய சைகைகளின் பொருளை கூட, அவருடைய வார்த்தையின் பொருளை கூட நாம் விளங்குவோம். அதுதான் நட்பு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வார்த்தைகள் அது அந்த அடியார் யார் என்பதை அவர்கள் விளங்குகிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நட்பை புகழ்ந்தார்கள்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அந்த நட்பை அவர்கள் புகழ்ந்தார்கள். அந்த நட்பு இருக்கிறதே, அந்த நட்பு ஒரு விலை மதிப்பு அற்ற ஒரு மதிப்பு, அவ்வளவு உயர்ந்த விலை மதிப்பு மிக்க, அதற்கு விலை மதிப்பு சொல்ல முடியாத அளவுக்குள்ள ஒரு நட்பு அது. நறுமையான சகோதரர்களே, அந்த நட்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனைத்து வாயில்களும் மூடப்பட வேண்டும், அபூபக்கர் வருகின்ற அந்த வாயிலை தவிர என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளின் அந்த இறுதி நாட்கள் பிரிவு என்பது நெருங்கிவிட்டது என்ற அடையாளங்களோடு தான் நபி அவர்கள் ஹஜ்ஜுக்காக பயணிக்கிறார்கள். தனது தோழர்களோடு அந்த பயணத்தை இந்த பின்னணியோடு தான் மேற்கொள்கின்றார்கள். இந்த பிரயாணத்தை முழுமையாக விளக்குவதல்ல இந்த தலைப்பினுடைய நோக்கம். இந்த தலைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை விட்டு விடைபெற்று போகப் போகின்றார்கள் என்ற நிலையில் இந்த உம்மத்துக்கு என்ன உபதேசம் செய்தார்கள்? அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உம்மத்துக்குரிய வசியத் என்று சொன்னார்கள். இந்த உம்மத்துக்குரிய வசியத் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்த இந்த உம்மத், இந்த சமுதாயம், இதை விட்டு விடைபெறப் போகின்றோம், எனக்கு பிறகு இந்த சமுதாயம் வழிகட்டு சென்று விடக்கூடாது, இந்த சமுதாயம் வழிதவறி விடக்கூடாது, 23 வருட மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளோடு தியாகங்களோடு கட்டியெழுப்பப்பட்ட ஒரு சமூகம், இந்த சமூகம் எனக்கு பிறகு வழிதவறிவிடக்கூடாது என்ற அந்த ஆர்வத்திலும் அந்த ஆசையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு செய்த அந்த உபதேசங்கள் ஒவ்வொன்றும் மிகவும் பொன்னானவைகள். என் அருமை சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி தோழர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், இஸ்தன்ஸிதின்நாஸ், மக்களே எல்லாம் அமைதியாக இருக்குமாறு சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். மக்களே இஸ்மஉ மின்னி, இதை என்னிடமிருந்து கேளுங்கள், இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு முஆத் அத்தைமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஹ்னு பிமினா, நாம் மினாவிலே இருக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையை நாம் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து மிக தெளிவாக அதை செவியுற்றோம். மிகப்பெரிய அற்புதம், 100,000 மேற்பட்டவர்கள் அங்கு, எந்த ஒரு சாதனமும், நவீன தொலை தொடர்பு சாதனங்கள், ஒளிபெருக்கிகள் எதுவும் அங்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை அந்த மக்கள் செய்யமெடுக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு அற்புதம். என் அருமை சகோதரர்களே, நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் இந்த உம்மத்துக்கு அவர்கள் அதில் உன்னதமான படிப்பினைகளை அவர்கள் வழங்கினார்கள். அதில் மிகப்பெரிய அற்புதம் நீங்கள் பார்க்கலாம், அரஃபாவுடைய அந்த உரை. அந்த உரையை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையை நிகழ்த்துகின்ற போது அந்த வார்த்தைகளை சப்தமிட்டு எடுத்துச் சொல்லக்கூடியவராக இருந்தவர் ரபீஅத் இப்னு உமையத் இப்னு கலப். இந்த உமையத் இப்னு கலப் என்பவன் யார்? உமையத் இப்னு கலப் என்பவன் இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரி இல்லையா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மிகப்பெரிய எதிரி. உங்களுக்கு தெரியும், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅபாவை வலம் வருகிறார்கள். உமையத் இப்னு கலப் யாரு? சஅத் இப்னு முஆத்தினுடைய நண்பர் இல்லையா. உமையத் இப்னு கலப் மதீனாவுக்கு சென்றால் யாருடைய வீட்டிலே தங்குவான் என்று சொன்னால் சஅத் இப்னு முஆத் அதனுடைய வீட்டில் தான் தங்குவான். சஅத் இப்னு முஆத் அவர்கள் மக்காவுக்கு வந்தால் எங்கே தங்குவார் என்று சொன்னால் உமையத் இப்னு கலபிடம் தான் அவர்கள் தங்குவார்கள். எனவே ஒரு நாள் பகல் பொழுதிலே யாரும் கஅபாவுக்கு அந்த நேரத்திலே வரமாட்டார்கள் என்று எண்ணி அவர்கள் கஅபாவை தவாஃப் செய்ய விரும்புகிறார்கள். உமையத் இப்னு கலப் அவர்களை அழைத்து வருகிறான். அவர்கள் கஅபாவை தவாஃப் செய்கின்ற போது அங்கே அபூஜஹல் வந்து விடுகிறான். அபூஜஹல் வந்து இவர் யார் என்று கேட்கின்ற போது அவர் சொல்கிறார், நான் தான் சஅத் இப்னு முஆத். நேர்மையான சகோதரர்களே, அந்த நேரத்திலே அபூஜஹல் சொன்ன வார்த்தைகள் என்ன? மக்காவில் அதாவது மதீனாவில் முஹம்மதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களுக்கும் நீர் அடைக்கலம் கொடுத்துவிட்டு இங்கு மக்காவிலே வந்து அமைதியாக நிம்மதியாக இந்த கஅபாவை வலம் வருகின்றீரா? அங்கே நடக்குது பேச்சுவார்த்தைகள், கடுமையாகின்றன, முத்துகின்றன. உமையத் இப்னு கலப் என்ன சொல்கிறான்? இந்த மக்காவுடைய தலைவரிடம் நீர் பேசுகிறீர், எனவே அமைதியாக மரியாதையாக நீர் பேச வேண்டும். இப்படி அந்த இடத்திலே வாக்குவாதங்கள் முற்றி இறுதியிலே உமையத் இப்னு கலபிடம் சஅத் இப்னு முஆத் சொல்கிறார்கள், உம்மை அல்லாஹ்வுடைய ரசூல் கொள்வதாக சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உமையத் இப்னு கலப் உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு பீதியையும் பயத்தையும் உருவாக்கியது. எனவே அவன் அந்த வார்த்தைகளிலே பயந்து வாழ்ந்தான் என்பதை பார்க்கிறோம். பதிலுக்கு கலந்து கொள்ளாமல் இருப்பதற்குரிய வழிகளை எல்லாம் தேடினான், முடியவில்லை. பதிலில் அவன் கொல்லப்படுகிறான். நறுமையான சகோதரர்களே, இந்த உமையத் இப்னு கலப் மிகப்பெரிய எதிரி. அந்த எதிரி என்பது அந்த எதிரி எப்படிப்பட்டவன் என்றால், மக்காவில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குரல் ஒலிக்க கூடாது என்பதற்கு திட்டம் தீட்டியவன். ஆனால் அந்த இறுதி ஹஜ்ஜில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குரல் அவர்கள் சொல்கின்ற செய்திகளை சப்தமிட்டு அறிவிக்கக்கூடியவராக, அதை சொல்லக்கூடியவராக இருந்தவர் உமையத் இப்னு கலபுடைய மகன் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹு தஆலா எப்படி மாற்றங்களை கொண்டு வருகிறான் என்று நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே அவர்கள் மக்களுக்கு நிகழ்த்தக்கூடிய அந்த உரை, அந்த உரையிலே மக்களிடத்திலே அவர்கள் என்ன கேட்கிறார்கள் அப்படி என்று சொன்னால், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நாள், அதே போன்று நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடம், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம், இந்த அனைத்தும் புனிதமானவைகள், இந்த அனைத்தும் புனிதப்பட்டவைகள். நறுமை சகோதரர்களே, இதை புனிதப்படுத்தியது அல்லாஹ். இதை புனிதப்படுத்தியது யாரு? அல்லாஹ். அந்த நாள் அந்த அரஃபாவுடைய நாள், அந்த துல்ஹஜ் மாதம், அந்த புனிதமிகு மக்கா, இந்த அனைத்தையும் புனிதப்படுத்தியது ஒரு அரசாங்கம் அல்ல, அல்லது மனிதர்கள் அல்ல, இந்த அனைத்தையும் புனிதப்படுத்தியது அல்லாஹ், அந்த ரப்புல் ஆலமீன். அந்த புனிதத்துவம் என்பது எவ்வளவு, அதனுடைய புனிதத்துவம் முஸ்லீம்களுடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், வமன் யுஅழ்லிம் ஷஆஇரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். இவர்கள் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை புனிதப்படுத்துவார்களோ மகத்துவப்படுத்துவார்களோ அது தக்வாவுடைய உள்ளங்களில் இருந்தான் அது வரும். தக்வாவுடைய உள்ளங்கள் தான் அதை செய்யும். எது? அல்லாஹ் இதை புனிதப்படுத்தி இருக்கிறான், அல்லாஹ் இதை மகத்துவப்படுத்தி இருக்கிறான். எனவே நான் இதை புனிதப்படுத்த வேண்டும், இதை மகத்துவப்படுத்த வேண்டும். நறுமை சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கிறோம் வேதனை என்னவென்றால்,
அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட இந்த மாதம், அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட துல்ஹஜ் மாதத்துடைய அந்த அரஃபா அந்த நஹருடைய நாட்கள், அந்த புனிதமிகு மக்கா, இதனுடைய புனிதத்துவம் எந்த அளவு முஸ்லீம்களால் பேணப்படுகிறது, பேணப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இதனுடைய புனிதத்துவங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள், இவைகள் எப்படி புனிதமோ அதுபோன்றுதான் உங்களுடைய இரத்தம், உங்களுடைய செல்வம், உங்களுடைய மானம், இந்த அனைத்தும் புனிதமானவைகள். எனவே அதை புனிதப்படுத்தாத இதை புனிதப்படுத்த மாட்டான் இல்லையா. அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட துல்ஹஜ் மாதம், அதே போன்று மக்காவுடைய அந்த நகரம், அந்த நாட்கள், அதை ஒருவன் புனிதப்படுத்தலண்டா இதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டான். இது அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்டது, இதனுடைய புனிதத்துவத்தை உணர்ந்து ஒரு முஸ்லீமுடைய இரத்தம், ஒரு முஸ்லீமினுடைய மானம், ஒரு முஸ்லீமினுடைய பொருளாதாரம், இந்த அனைத்தும் தூய்மையானவைகள், பரிசுத்தமானவைகள். நேர்மையான சகோதரர்களை, இஸ்லாம் இந்த உரிமைகளை எந்த அளவு காத்திருக்கிறது. நாங்கள் இன்று வாழக்கூடிய இந்த நவீன உலகத்தில் நீங்கள் எடுத்து பாருங்க, ஒரு மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்குதா? நீ நினைச்சு பாருங்க, நாம் வாழக்கூடிய நாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நமது நாடுகளுடைய நிலை என்ன? அதாவது ஒரு மனிதனுடைய உயிர் அற்பமான ஒரு காசுக்கெல்லாம் கொல்லப்படுகிறான். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு உயிர் பறிக்கப்படுகிறது. இந்த நிலை மாறி இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் இவைகளை எல்லாம் புனிதப்படுத்தி இருக்கிறது, இதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அறிவுடைய மக்களே, பழிக்கு பழி வாங்குவதில் என்னது இருக்கிறது? உயிர் தான் இருக்கு. உயிருக்கு பாதுகாப்பும் உத்தரவாதம் தான் இருக்கிறது. ஏன் இந்த சட்டத்தை அல்லாஹ் போடுகிறான் என்றால், ஒவ்வொரு உயிரும் பாதுகாக்கப்பட வேண்டும், அநியாயமாக எவனும் கொல்லப்படக்கூடாது. என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே இந்த புனிதத்துவங்களை எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் அதிலே பாருங்கள். சும்மா கால இஸ்மஉ மின்னி, என்னிடமிருந்து கேளுங்கள், என்னிடமிருந்து செய்யுமடுங்கள், தைஷு நீங்கள் வாழுங்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபதுலிமு அநியாயம் செய்யாதீர்கள், அக்கிரமம் செய்யாதீர்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபதுலிமு அக்கிரமம் செய்யாதீர்கள், அநியாயம் செய்யாதீர்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபதுலிமு அக்கிரமம் செய்யாதீர்கள், அநியாயம் செய்யாதீர்கள். இன்னஹு லா யஹில்லு மாலு இம்ரின் இல்லா பிதீபி நஃப்ஸி மின்ஹு, உங்களுக்கு எவனுடைய பணமும் ஹலாலாக மாட்டாது அவன் மனமுவந்து தராத வரையில். ஒருவன் மனமுவந்து உங்களுக்கு தருகிறானா அது ஹலால், அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஒருவன் மனமுவந்து தரவில்லையா அது ஹலால் அல்ல. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இந்த உரிமைகளை, ஒருவனுடைய பொருளாதாரம் என்று சொன்னால், செல்வம் என்றால் இன்று எவ்வளவு அநியாயமாக சுரண்டப்படுகிறது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இன்று எவ்வளவு அநியாயமான முறையில் ஒருவனுடைய பொருளாதாரம், ஆட்சியாளர்கள் சொகுசாக வாழ வேண்டும் என்பதற்காக எல்லாம் என்ன செய்யப்படுது, அநியாயமான முறையில் வரிகள் விதிக்கப்பட்டு மக்கள் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இல்லையா. மக்களுக்கு தாங்க முடியாத வரிகளை எல்லாம் சுமத்தி எந்த அளவு மக்கள் நெருக்கடிக்குள்ளாகின்றார்கள். ஆனால் ஆட்சி பீடத்தில் உள்ளவர்கள் அனைத்து சொகுசுகளையும் அவர்கள் பெற வேண்டும், அவர்கள் சொகுசாக வாழ வேண்டும், அவர்களுக்குரிய சௌபாகியங்கள் அதில் எதுவும் குறைவில்லை. பார்க்கிறோமா இல்லையா. என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த பொருளாதாரத்தினுடைய புனிதத்துவத்தை சொன்னார்கள் உங்களுக்கு தெரியும். மஹ்சூமியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு குலத்தைச் சேர்ந்த பெண்மணி திருடி விடுகின்றாள் இல்லையா. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றப் போகின்றார்கள். அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விருப்பமான ஒரு தோழர் உஸாமத் இப்னு ஸைத் அவர்களை அனுப்பி என்ன செய்கிறார்கள், பேசுகின்றார்கள், எதற்கு சிபாரிசு செய்கின்றார்கள், அந்த பெண்ணுடைய தண்டனையை குறைப்பதற்கு, இல்லாமலாக்குவதற்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கென்றால் மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள், மக்களுக்கு சொல்கிறார்கள், லவ் அன்ன பின்த ஃபாத்திமத்த முஹம்மத். அந்த ஹதீஸுக்கு வியாக்கியானம் ஷரஹ் செய்கின்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த வார்த்தைகளில் எனது மகள் ஃபாத்திமா என்று சொல்லவில்லை. எப்படி சொல்கிறார்கள், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா, திருடினாலும் லகதஅது யதஹா, அவளுடைய கையை நான் துண்டிப்பேன். நறுமைய சகோதரர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அத்தஷ்ஃபஉ ஃபி ஹத்திம் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்புகளில் நீங்கள் பரிந்துரை செய்ய வருகின்றீர்களா என்று கேட்டார்கள். அப்ப இந்த செய்தி ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி தலைவர் என்ன சொல்கிறார், எதை அறிவிப்பு செய்கிறார், எனது மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் கை வெட்டப்படும் என்று சொன்னால் இது உரிமைகள் பேணப்படுவது இல்லையா, பொருளாதாரம் அதற்குரிய பாதுகாப்பும் உத்தரவாதம் இல்லையா? இது நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான் வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தௌ ஐதியஹுமா, திருடன் திருடக்கூடியவன் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அதற்குரிய தண்டனை கையை வெட்டப்படும், இதுதான் சட்டம். இந்த சட்டங்கள் எதை சொல்கிறது, பிறருடைய பொருளாதாரம் என்பது புனிதமானது, அவனுடைய பொருளாதாரம் அது, அதில் கை வைக்க முடியாது. இதை இஸ்லாம் எந்த அளவு செயல்படுத்தியது பாருங்க, ரசூலுல்லாஹ் வெறும் வார்த்தைகளாக சொன்னாங்க, செயல்படுத்தி விட்டு சொன்னார்கள் இல்லையா, அதை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி இறுதி ஹஜ்ஜின் போது இதை அறிவிப்பு செய்கிறார்கள். அதே போன்று என் அருமையான சகோதரர்களை, அதிலே தொடர்ந்து அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அறியாமை காலத்துடைய அனைத்து எல்லா பழக்க வழக்கங்களையும் தனது பாதங்களுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் என்று சொன்னார்கள். அனைத்து அறியாமை காலத்துடைய நடவடிக்கைகள் பழக்க வழக்கங்கள் அந்த இறுதி ஹஜ்ஜில் கூட நீங்க பார்க்கலாம், எவ்வளவு அறியாமை காலத்தில் ஜாஹிலிய காலத்தில் இருந்த நடைமுறைகளை எல்லாம் மாற்றினார்கள். என்ன நினைத்தார்கள், ரசூல் தாங்க குறைசி, அவர் குறைசி குலத்தைச் சேர்ந்தவர், அவர் முஸ்தலிஃபாவில் நின்று விடுவாரு, அரஃபாவுக்கு போக மாட்டாங்கன்னு தான் என்ன செய்தார்கள் மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுக்கு சென்றது மாத்திரமல்ல சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா என்று அறிவித்தார்கள், அரஃபாவிலே தங்குவதுதான் ஹஜ், இல்லை என்றால் ஹஜ் இல்லை, அறிவித்தாங்களா இல்லையா? அது அது காலம், அது வரைக்கும் ஹஜ் எப்படி இருந்தது, குறைசிகள் எப்படி நினைத்தார்கள், குறைசிகள் நாம் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவர்கள், நாம் முஸ்தலிஃபாவோடு நின்று கொள்வோம், நாம் அரஃபாவுக்கு செல்ல மாட்டோம், ஏனைய குலத்தவர்கள் தாழ்ந்தவர்கள் எல்லாம் அரஃபாவுக்கு செல்லலாம். நேர்மையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு நுபுவத்து கிடைப்பதற்கு முன்னால் ஒருத்தர் அவங்க அரஃபாவில் இருக்கும் போது கூட ஒருவர் என்ன செய்யறார், பார்த்து விட்டு இவர் குறைசு குலத்தவரை சேர்ந்தவருக்கு அரஃபாவில் என்ன வேலை என்று நினைத்தார் என்ற ஒரு செய்தியை கூட பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலே இந்த அறிவிப்புகளை செய்தார்கள் என்றால் இதெல்லாம் உங்களுக்கு எதை எடுத்துக்காட்டுது, ஜாஹிலியத். என் அருமையான சகோதரர்களை, ஜாஹிலியத்தை எப்படி நினைக்கக்கூடாது, நாங்கள் நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறோம் அந்த ஜாஹிலியத்தை அந்த அது அந்த காலம் முடிஞ்சது, இல்லை, ஜாஹிலியத் என்பது எங்கெல்லாம் வெளிப்படுமோ ஜாஹிலியத் தான், அது காலத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல அது இல்லையா. அல்லாஹ் சொல்றான் வலா தபர்ருஜுன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, அந்த ஆரம் முதலாவது ஜாஹிலியத்தில் நீங்கள் வெளியிலே சுற்றி திரிந்தது போன்று திரியக்கூடாது பெண்களுக்கு சொல்றானா இல்லையா, அப்ப அது திரும்ப வரமாட்டா ஜாஹிலியத், அந்த ஜாஹிலியத் என்னது திரும்ப வருதா என்றால் அது ஜாஹிலியத். நறுமையான சகோதரர்களை, அபூதர் ரலி அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி என்ன சொன்னார்கள், இன்ன கும்ரோன் ஃபீக ஜாஹிலியா, அபூதர்ரே உம்மிடம் ஜாஹிலியத் இருக்கிறது. அவர் பிலால் பார்த்து என்ன சொல்றாரு, ஒரு கருப்பின் மகன் என்று சொல்றார், ஏ கருப்பின் மகன் என்று அழைத்தார் இல்லையா. இந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்துல ஒரு வேதனை உருவாக்கியது. நபி அவங்க என்ன சொன்னாங்க, உம்மிடம் இன்னும் ஜாஹிலியத் இருக்கிறது. அப்ப நாங்க நினைக்க கூடாது ஜாஹிலியத் முடிந்து, இல்லை, நம்மில் என்னென்ன ஜாஹிலியத்தான பண்புகள் இருக்குதோ அதிலிருந்து நாம் தூய்மையாக வேண்டும், எம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே தொடர்ந்து எங்கிருந்து அந்த சீர்திருத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் அதாவது ரபியத் இப்னுல் ஹாரிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹாரிஸுடைய மகன் ரபியா, அவர் அப்துல் முத்தலிஃபினுடைய பேரனாக இருக்கிறார். அவர் கொல்லப்பட்டார். அவர் வந்து அதாவது லைஸ் கோத்திரத்தில் பால்குடி ஒரு பிள்ளையாக வளர்ந்து வந்தார். ஹுதைல் கோத்திரத்தார் அவர் கொல்லப்படுகிறார். இப்போ ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஆட்சி கிடைச்சிச்சு, என்னது ஹிஜ்ரி 8 வந்து மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய கையில் ஆட்சி வந்துட்டு இப்போ ஹுதைல் அந்த யாருக்காக, ரபியத் இப்னு ஹாரிஸுக்கு பதிலாக நாம் பழிதீர்க்கப்படுவோம். அந்த ஹுதைல் கோத்திரத்தார் என்ன ஒரு கூட்டாக சேர்ந்து இந்த கொலையை செய்தார்கள், ஒரு கூட்டு கொலை அது, இந்த கொலைக்காக நாம் பழிதீர்க்கப்படுவோம் என்று பயந்து கொண்டிருந்தார்கள். யாரு, இந்த ஹுதைல் கோத்திரத்தினர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய அந்த உரையிலே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நாம் அதை மன்னித்து விட்டோம். எதை மன்னித்தாங்க, தனது சிறிய தந்தையுடைய மகன் கொல்லப்பட்டாரா இல்லையா, அநியாயமாக அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறாரு, அதற்குரிய என்ன செய்யலாம், சட்டத்தை பழிக்கு பழி வாங்கக்கூடிய சட்டம் மார்க்கத்தில் இருக்கிறது, அதை நிறைவேற்றி இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மன்னித்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீர்திருத்தத்தை எங்கிருந்து ஆரம்பிச்சாங்கன்னு பாருங்க, மன்னிப்பை தன்னிடமிருந்து ஆரம்பித்தார்கள். நான் அதை மன்னிக்கிறேன். நேர்மையான சகோதரர்களே, இவ்வளவு ஒரு அற்புதமான முன்மாதிரி என்று பாருங்கள். அதே போன்று அவர்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள், வஇன்ன குல்லி ரிபன் கான ஃபில் ஜாஹிலியத்தி மௌது, அறியாமை காலத்தினுடைய எல்லா வட்டிகளையும் எனது பாதத்துக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன். எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும், எல்லா அனைத்தையும் தள்ளுபடி செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே முதலாவது என்ன செய்தார்கள் என்றால், தனது அந்த சிறிய தந்தையாக இருக்கக்கூடிய அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபுடைய வட்டியை தான் தள்ளுபடி செய்தார்கள். அதை நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை. வழக்கும் ரூஸ் அம்பாளிக்கும், முதல் உங்களுக்கு இருக்குது, உங்களுடைய அசலை நீங்க பெற்றுக் கொள்ளலாம். லா ததலிமூன் வலா துதலமூன், நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள். அதே போன்று பிறருக்கு அநியாயம் செய்யவும் கூடாது, அநியாயம் செய்யப்படவும் கூடாது. இது அசல், இது அடிப்படை. இந்த வார்த்தைகள் எத்தனை இடத்துல பாக்கிறாங்க பாருங்க, அநியாயம் செய்யாதீர்கள், அக்கிரமம் செய்யாதீர்கள். சுபஹானல்லாஹ். நர்மையான சகோதரர்களே, இந்த உரிமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி ஹஜ்ஜில் அவர்கள் ஆற்றிய உரையில் இந்த உரிமைகளை எல்லாம் பெற்றுக் கொடுத்தார்கள் அப்படி என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நர்மையான சகோதரர்களை தொடர்ந்து சொல்கிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், வஇன்ன ஸமான கதிஸ்தார கஹையதிஹி யௌம கலகல்லாஹு ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமியை அல்லாஹ் படைத்த நாளில் எப்படி காலத்துடைய சுழற்சி இருந்ததோ, காலத்துடைய சுழற்சி எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு திரும்பிவிட்டது என்று சொல்லிவிட்டு குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள். இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இத்னா அஷர ஷஹரா, அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் கணக்கு என்பது 12 ஆகும். ஃபீ கிதாபில்லாஹ், அவனுடைய வேதத்தில், யௌம கலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் புனிதமானவைகள், தாலிகத் தீனுல் கய்யும், இதுதான் நிலையான மார்க்கம், ஃபலா தஸ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், இதில் நீங்கள் உங்களுக்கே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள், அக்கிரம் இழைத்துக் கொள்ளாதீர்கள். எனருமை சகோதரர்களே, ஏன் ரசூலுல்லாஹ் இதை இங்க சொல்றாங்கடா, அந்த மக்கா காஃபிர்களை நீங்கள், உங்களுக்கு தெரியும், அவர்கள் புனிதமான மாதங்களை தங்களுடைய வசதிக்கேற்ப மாற்றிக்கொண்டிருந்தார்கள். அவங்க ஒரு வருடத்துல சஃபரை முஹர்ரமாக்குவார்கள், இன்னொரு இடத்துல முஹர்ரத்தை சஃபராக்குவார்கள். இப்படி தங்களுக்கு விரும்பிய மாதிரி, சில இடத்துல ரஜப் மாதம் இருக்கிறதே, அந்த ரஜப் என்பது ரமதானாக மாறும், ஷாபானாக மாறும், இப்படியெல்லாம் என்ன செய்யும், அவர்கள் தங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப போர் செய்ய விரும்பினார்கள் என்றால், கொள்ளையடிக்க விரும்பினார்கள் என்றால் புனிதமான மாதங்களை மாற்றுவார்கள். அல்லாஹ் இதைத்தான் குர்ஆன்ல சொல்றான், இன்னமன் நசியு ஜியாதத்துன் ஃபில் குஃபுர், இந்த புனித இந்த மாதங்களை, புனிதமான மாதங்களை இப்படி மாற்றுவது என்பது குஃபுர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், குஃபுரைத்தான் அதிகப்படுத்தும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். அதை தொடர்ந்து அலா அறிந்து கொள்ளுங்கள், லா தர்ஜிஊ பஅதி குஃபாரா, பாருங்க இந்த செய்திகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, லா தர்ஜிஊ பஅதி குஃபாரா, எனக்கு பிறகு நீங்கள் நிராகரிப்பாளர்களாக மாறிவிடாதீர்கள். இவ்வளவு இந்த போதனைகள், இதெல்லாம் இந்த இஸ்லாமிய உம்மத் இவைகளை செய்யுமடுத்து இதை செயல்படுத்துதா நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், எனக்கு பிறகு நீங்கள் நிராகரிப்பாளர்களாக மாறிவிடாதீர்கள். ஒரு சிலர் மற்றும் சிலருடைய கழுத்துகளை துண்டித்து இப்படி கொலை செய்து காவிர்களாக மாறிவிடாதீர்கள். இன்று நிலை எடுத்து பாருங்க, இஸ்லாமிய நாடுகளுடைய நிலை, இஸ்லாமிய நாடுகள் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நேற்று முன்னால் மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு செய்தி என்ன, உலகத்தில் அனைவருடைய கண்களையும் கலங்க செய்த, கண்ணீர் வடிக்க செய்த நிகழ்வு என்னது, அந்த துருக்கியுடைய கடற்கரையிலே ஒதுங்கிய ஒரு சிறு பிள்ளை, சிறு பாலகன் இல்லையா, அகதிகளாக இவர்கள் செல்கிறார்கள், இவர்களை ஏற்பதற்கு யாரும் தயாரில்லை என்ற நெருக்கடியான நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் எங்க உருவாகுது என்று சொன்னா, இஸ்லாமிய உம்மத் சண்டையிட்டுக் கொள்கிறது, அவர்களுக்கு அவர்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், லா தர்ஜிஊ பஅதி குஃபாரா, எனக்கு பிறகு நீங்கள் நிராகரிப்பாளர்களாக, ஒருவரை ஒருவர் கொன்று கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். இன்று நீங்க எடுத்து பாருங்க, எப்படியெல்லாம் தவறான வியாக்கியானங்களை சொல்லி முஸ்லீம்களையே கொன்று குவிக்கக்கூடிய, மஸ்ஜிதுகளில் தொழுகையிலே இருக்கக்கூடிய நிலையிலே, ருக்குவிலே இருக்கக்கூடிய நிலையில், சுஜூதிலே இருக்கக்கூடிய நிலையில் குண்டுகள் வைக்கப்படுகின்றன. எவ்வளவு மக்கள் தொழுகையிலே என்ன செய்கிறார்கள், கொல்லப்படுகின்றார்கள். இன்று இந்த நாட்டுடைய நிலை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஜும்மாவுடைய நாளில் மஸ்ஜிதுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலை, மஸ்ஜிதுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலை. யார் இந்த அக்கிரமத்தை செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கலிமாவை சொன்னவர்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களுடைய நிலை இதுவாக இருப்பதை பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த செய்தியை நீங்கள் புகாரி முஸ்லிம் உட்பட பல கிரந்தங்களில் நீங்கள் பார்க்கலாம். அவ்வலு மா யுக்தா பைனன்னாஸ் பித்திமா, மறுமையில் அல்லாஹ் முதலாவது தீர்ப்பளிப்பது இரத்தம் விஷயத்தில் தான். இதுல ஒருத்தனை ஒருவன் அநியாயமாக கொலை செய்திருக்கிறானா, அநியாயமாக மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களா, இதைதான் மறுமையில் அல்லாஹ் முதலாவது விசாரணைக்கு எடுப்பான். இது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் படைத்த இந்த உயிர், இதை எடுப்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. அல்லாஹு தஆலா என்ன என்ன குற்றங்களுக்காக எல்லாம் எடுக்க முடியும் என்று சொன்னானோ அதை தவிர, வமன் யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன், எவன் ஒரு மூமினை வேண்டும் என்று கொள்வானோ, ஃபஜஸாஹு ஜஹன்னமு காலித, அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான். அல்லாஹுடைய கோபம், அல்லாஹுடைய சாபம், அது மாத்திரமல்லாமல் பயங்கரமான தண்டனை அவனுக்கு என்று குர்ஆன் சொல்கிறது. எனருமையான சகோதரர்களே, இவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த இஸ்லாமிய உம்மத்திலே இருக்கக்கூடிய சிலர் அவர்கள் குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸ்கள் அவர்களுக்கு தவறாக புரிய வைக்கப்பட்டு முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராகவே அவர்கள் திருப்பப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராகவே அவர்கள் திருப்பப்பட்டிருக்கிறார்கள். இது சாதாரண விஷயம் அல்ல, உங்களுக்கு தெரியும். நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம் இந்த செய்தியை. இந்த செய்தியிலே உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்மை என்ன செய்தார்கள், ஒரு போருக்காக அனுப்பி வைத்தார்கள். அந்த போரிலே நான் ஒரு எதிரியோடு போரிட்டேன். அந்த எதிரியோடு போரிட்டு அவன் என்ன செய்கிறான், தோல்வியை தழுகிறான். எனக்கு முன்னால் அவன் தோல்வி அடைந்து விடுகிறான், அவனுடைய வாழ்க்கையிலே விழுந்து விடுகிறது. அதன் பிறகு நான் அவனை என்ன, போர் போர்ல ஒன்றென்ன செய்யலாம், எதிரி இவரை மிகைக்கலாம் அல்லது இவர் எதிரியை மிகைக்கலாம், இதன் நிலை. எதிரியை இவர் மிகைத்து விடுகிறார், எதிரி தோல்வியை தழுவுகின்றான். அந்த நேரத்திலே அந்த அவன் என்ன சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ், என்ன சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறான். உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை கொன்று விட்டார்கள், அவனை கொன்று விட்டார்கள். மதீனாவுக்கு படை திரும்புகிறது. அல்லாஹுடைய ரசூலிடம் இந்த செய்தி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமத் இப்னு ஸைதை அழைத்து கேட்கிறார்கள், அக்கதல்தஹு பஅதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதன் பிறகும் நீர் அவரை கொண்டீரா என்று கேட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொன்னதன் பிறகு அவரை நீர் கொண்டீரா சொல்கிறார். குல்து கான முஅவ்விதன், யா ரசூலல்லாஹ், அவன் என்ன வாளுக்கு பயந்து சொன்னான், என் வாளுக்கு பயந்து அவன் என்ன செய்கிறான், அதை சொன்னான், வேற எதுக்கும் சொல்லல. அதுதான் நிலைமை. அவன் வந்து இவரை மிகைத்திருந்தால் இவர் கொல்லப்பட்டிருப்பார், அவ்வளவுதான் இல்லையா. அவன் வந்து அவனுடைய கை மேலோங்கி இருந்தால் உஸாமத் இப்னு ஸைத் அவர்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க. ஆனா அதற்கு மாற்றமாக என்ன செய்கிறான், இவர் மிகைத்து விடுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அவன் கலிமாவை சொல்கிறான். நாங்க வெளியிலிருந்து பார்த்தா நல்லா தெரியுது, என்ன தெரியுது, எதிரி பயந்துதான் சொல்றான், அப்படிதான் சொல்லுவோம், முடிவெடுப்போம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபமாஸால யுகர்ரிருஹா, இதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எப்படி, அக்கதல்தஹு பஅதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொன்னதன் பிறகு அவரை கொலை செய்தீரா எந்த அளவுக்கு என்றா, உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அன்றைய தினம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாமே, அப்ப இப்படியான ஒரு நிகழ்வுக்கு நான், இப்படியான ஒரு கவலையான ஒரு நெருக்கடியான நிகழ்வுக்கு நான் ஆள்பட்டிருக்க மாட்டேன், உட்பட்டிருக்க மாட்டேன், அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள எனது முந்தைய எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கும். என் அருமை சகோதரர்களே, இன்னும் ஒரு ரிவாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், இதுவும் எப்படி வருகிறது என்றால், அகால லா இலாஹ இல்லல்லாஹ் வகதல்தஹு, அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொன்னதன் பிறகு கொலை செய்தீரா. குல்து யா ரசூலல்லாஹ் இன்னமா காலஹா கௌஃபம் மினஸ் ஸிலாஹ், உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், யா ரசூலல்லாஹ், எனது வாளுக்கு பயந்துதான் அவன் கலிமா சொன்னான், எனது வாளுக்கு எனது ஆயுதத்துக்கு பயந்துதான் கலிமாவை சொன்னான். அப்படி அவங்க திருப்பி என்ன தெரியுமா கேட்கிறாங்க, அஃபலா ஷகக்த அன் கல்பிஹி ஹத்தா தஅலம அகாலஹா அம்லா, அவரது உள்ளத்தை நீர் பிளந்து பார்த்தீரா, உமது ஆயுதத்துக்கு பயந்துதான் அவர் சொல்றாரு அல்லது உண்மையாக சொல்றார் என்பதை, அவரது உள்ளத்தை பிளந்து பார்த்தீரா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். நறுமையான சகோதரர்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இந்த இடத்திலேயே ஒருவன் கொல்லப்படக்கூடாது என்று சொன்னால் கலிமாவை சொல்லிவிட்டான், ஆனால் இன்று நிலை என்னது, மஸ்ஜிதுக்குள் தொழுகையில் இருக்கும் போது கொல்லப்படுகின்றார்கள். கொள்வது யார் என்று சொன்னால் ஒரு முஸ்லீம், அவன் தான் வந்து என்ன செய்கிறான், குண்டை வைக்கிறான். அப்ப எப்படி திருப்பப்பட்டிருக்கிறாங்க, தவறான முறையில் ஹதீஸ்கள் அவர்களுக்கு புரிய வைக்கப்பட்டு, குர்ஆனுடைய வசனங்கள் புரிய வைக்கப்பட்டு, இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராகவே அவர்கள் திருப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஹதீஸிலே தொடர்ந்து வருகிறது, ஃபமா ஸால யுகர்ரிருஹா, அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், அவரது உள்ளத்தை நீர் என்ன பிளந்து பார்த்தீரா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டுமே என்று நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு. இன்னும் ஒரு ரிவாயத்திலே நீங்கள் பார்க்கலாம், என் அருமையான சகோதரர்களே, முஸ்லீமுடைய 289வது செய்தியிலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஃபகைஃப தஸ்னஉ பிலா இலாஹ இல்லல்லாஹ் இதா ஜாஅத் யௌமல் கியாமா, மறுமையில் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு வந்தால் நீர் என்ன செய்வீர். சுப்ஹானல்லாஹ், என்ன கேக்குறாங்க ரசூலுல்லாஹ், மறுமையில் அவர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு வந்தால் நீர் அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்வீர். அருமையான சகோதரர்களே, சாதாரண ஒரு விஷயமா ஒருவர் ஷஹாதாவை சொல்கிறார் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால், அவர் கொல்லப்படுவது என்பது சாதாரண ஒரு விஷயமா, நினைத்து பாருங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தியில் நமக்கு எது சொல்கிற இந்த செய்திய, இந்த செய்திகளை நமக்கு உணர்த்தக்கூடியது ஒரு முஸ்லீமுடைய உயிருக்கு இருக்கக்கூடிய அந்த புனிதத்துவம், எந்த அளவு புனிதத்துவம் இருக்கிறது, அவனுடைய மானத்துக்கு இருக்கக்கூடிய புனிதத்துவம், அவனுடைய பொருளாதாரத்துக்கு இருக்கக்கூடிய புனிதத்துவம். நறுமையான சகோதரர்களே, புகாரியில் நீங்கள் 4019வது செய்தியாக பார்க்கலாம், மிக்தாத் இப்னு அம்ர் அல் கிந்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய செய்தியில், இவர் யார் என்றால் பத்ரில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர், பத்ரில் கலந்து கொண்ட ஒரு நபி, உங்களுக்கு தெரியும் பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் சிறப்பானவர்கள், பத்ரீன்கள் என்றே அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட பத்ரில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கேட்கிறார், அரஐத இன் லகைத்து ரஜுலன் மின் அல் குஃபார் ஃபக்தத்தல்லா, எனது ஒரு எதிரியோடு நான் போரிடுகின்றேன், அந்த எதிரியோடு போரிட்டு அவன் என்ன செய்கிறான், எனது ஒரு கையை துண்டித்து விடுகிறான், அவனது வாளால் எனது ஒரு கையை துண்டித்து விடுகிறான், துண்டித்து விட்டு தும்மலாத மின்னி பி ஷஜரத்தின், ஒரு மரத்துக்கு பின்னால் போய் ஒதுங்கி சொல்கிறான், அஸ்லம் துலில்லா, நான் அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் அவர் கேட்கிறாரு, ஆக்துலுஹு யா ரசூலல்லாஹ், அவனை கொல்ல முடியுமா, என்ற ஒரு கையை வெட்டிட்டான், வெட்டிட்டு ஒரு மரத்துக்கு பின்னால போய் நின்று சொல்கிறான், நான் அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்கிறான், இவனை கொலை செய்யலாமா என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தக்துல்ஹு, அவனை கொலை செய்யாதே, அவனை கொலை செய்யக்கூடாதே. திரும்ப கேட்கிறாரு, இன்னஹு கத இஹ்தா யதை, அவனோ எனது ஒரு கையை துண்டித்து விட்டான், யா ரசூலல்லாஹ், எனது ஒரு கை துண்டிக்கப்பட்டு விட்டது, வெட்டப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தக்துல்ஹு, அவனை நீ கொலை செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். நல்ல கவனிய, நீர் அவனை கொலை செய்தால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால எந்த நிலையில் இருந்தாரோ அந்த நிலைக்கு நீர் சென்று விடுவீர். யார் இவர், பத்ரில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர், பத்ரில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர், அதாவது நீங்க எங்க போயிடுவீங்க, குஃபுருக்கு போயிடுவீர்கள், நீங்க நீர் குஃபுருக்கு சென்று விடுவீர். அவர் இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்த குஃபர் தானே, குஃபருக்கு சென்று விடுவீர், அவர் உமது நிலைக்கு வந்துடுவார். எங்க, பத்ரில் கலந்து கொண்டாரா இல்லையா, இஸ்லாத்தில் இருந்தாரா இல்லையா, அந்த இடத்துக்கு இவர் வந்துடுவார். நறுமையான சகோதரர்களே, அப்ப இது ஒரு சாதாரண விஷயமா, அப்ப இது உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற இடமா, நிறைய அப்படித்தானே உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சிலர் என்ன செய்யறாங்க, தவறான முடிவுகளை எடுத்து, அவங்க குர்ஆன் சுன்னா என்ன சொல்லுது, குர்ஆன் சுல்லாவுடைய தீர்வு என்ன, குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடியது என்ன, அதை பார்ப்பது கிடையாது. என்னது, முஸ்லீம்கள் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி குண்டுகளை வைப்பது, அதில் யார் கொல்லப்படுறாங்க? அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? எனவே நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜிலே எதை மக்களுக்கு சொன்னார்கள்? இந்த உரிமைகள், இதற்கான பிரகடனம். இந்த உலகத்தில், இன்றைய உலகத்தில் உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லை, எந்த பெருமதியும் இல்லை. ஒருவனுடைய மானத்துக்கு மானம் சந்திக்கு சர்வசாதாரணமாக இழுக்கப்படுவதை பார்க்கிறோம். அதிலே தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலா இன்ன ஷைத்தான கத் ஐஸ அன் யஃபத் அன் யுஃபதஹுல் முஸல்லூன் வலக்கின்னஹு ஃபி தஹரீஷ் பைனஹும், அதாவது சிலைகள் வணங்கப்படுவதிலிருந்து ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான் இந்த அரபு தீபகற்பத்தில். ஆனால் உங்களுக்கு மத்தியில் அவன் என்ன செய்வான்? சண்டையே மூட்டுவான். அதில் அவன் குறியாக இருப்பான். உங்களுக்கு மத்தியில் கிணக்கை உருவாக்கி சண்டைகளை மூட்டி இப்படியான இந்த விஷயத்தில் அவன் குறியாக இருப்பான் என்று நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? ஷைத்தான் அதில் தான் இருக்கிறான். இன்னும் ஒரு செய்தியில் வருகிறது, ஷைத்தான் எதில் உங்களுக்கு மத்தியில் வருவான் என்றால், நீங்கள் எவைகளை அற்பமான வணக்கங்களாக அமல்களாக நினைக்கிறீர்களோ அந்த வழியாக நுழைவான். நாங்க எப்படி நினைக்கிறோம்? அது சாதாரண விஷயம் தானே, இது சாதாரண விஷயம் தானே. இப்படி நாம் நினைக்கக்கூடிய வழியாக ஷைத்தான் நுழைந்து உங்களை வழிகெடுப்பான் படிப்படியாக. அதில் ஆரம்பிச்சு சுன்னத்தில் ஆரம்பிச்சு அப்படி என்னது, அது போற ஃபர்து அப்படி அப்படி ஆரம்பிச்சு கடைசியில் ஹராம செஞ்சு இப்படி கொண்டு போவான் ஷைத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அலட்சியப்படுத்துகின்ற அற்பமாக கருதுகின்ற வணக்கங்களுக்குள் ஷைத்தான் நுழைந்து உங்களை வழிகெடுப்பான். அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபத்தகுல்லாஹ அஸ்ஸ வஜல்ல ஃபின்னிஸா, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அறிவுறுத்தல் இதில் இருக்குது பாருங்க. பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களிடத்திலே அடைக்கலமாக தரப்பட்டிருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், அல்லாஹுடைய வார்த்தையின் மூலம்தான் அவர்களுடைய கற்பு உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கற்பு என்பது உங்களுக்கு எதன் மூலம் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது? அல்லாஹுடைய வார்த்தை இல்லையா? அந்த நிக்காஹ் என்ற அந்த ஒப்பந்தம், அதன் மூலம்தான் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய வழிகள் அனைத்தும் இன்று அனாச்சாரங்கள் விபச்சாரங்கள் என்பது மலிந்து கிடப்பதை பார்க்கிறோம். ஒரு ஹலாலான வழியிலே அந்த கலிமாவின் மூலம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த பெண்களுடைய விஷயத்தில், அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை அதிகம் அஞ்சுங்கள், பயப்படுங்கள். இதுக்கெல்லாம் என்னது, உரிமை போராட்டங்கள் நடந்துச்சா? பெண்கள் உரிமை போராட்டங்கள் நடத்த இதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சா? நினைச்சு பாருங்க, இஸ்லாம் இந்த உரிமைகளை எப்போதோ வழங்கிவிட்டது என்பதற்கு இந்த செய்திகள் மிகப்பெரிய சான்றுகள். அதிலே தொடர்ந்து பெண்களுக்கு அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள், உங்களுடைய கணவன் விரும்பாதவர்களை உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது, அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களை உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது என்பதையும் அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள். அதே போன்று அவர்கள் அனாச்சாரங்களிலே ஈடுபடுகின்ற போது அவருடைய படுக்கையை விட்டு நீங்கள் விலக்குவது, அவர்களுக்கு காயம் ஏற்படாத விதத்திலே அடிப்பது என்பதை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே போதனை செய்கின்றார்கள். அதே போன்று ஆண்களை பார்த்து சொல்கிறார்கள், பெண்களுடைய உணவு, அவருடைய ஆடை விஷயங்கள், அவர்களோடு நல்ல முறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் உரிமைகளை பேண வேண்டும். அதை தொடர்ந்து சொல்கிறார்கள், ஒமன் கானத் இந்தஹு அமானத்தன், உங்கள் யாரிடமாவது அமானிதம் பொறுப்பு தரப்பட்டிருக்கிறதா, ஃபல் யு அத்திஹா, அந்த அமானத்தை நிறைவேற்றட்டும். அமானிதம் என்றா ஒரு பொருள் மாத்திரமல்ல, ஒருவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குதா, ஒருவர் ஒரு பொறுப்பில் இருக்கிறாரா, ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாரா, அவர் இதெல்லாம் அமானிதம். இந்த அமானிதங்கள் அனைத்தையும் அவர் உரிய முறையில் பேணட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதை சொல்லிவிட்டு ஃபபஸத யதைஹி, தன்னுடைய கரங்களை அவர்கள் விரித்து, ஹல அல் பல்லத், நான் எத்தி வைத்து விட்டேனா. அதனால் தான் இறுதி ஹஜ்ஜை ஹஜ்ஜத்துல் வதா, ஹஜ்ஜத்துல் இஸ்லாம், ஹஜ்ஜத்துல் பலாக், இப்படி பல பேர்களை கொண்டு அழைப்பார்கள். ஹல அல் பல்லத், நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா, உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். இனர்மையான சகோதரர்களே, மற்றும் ஒரு ரிவாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் என்னை பற்றி கேட்கப்படுவீர்கள். இப்படி சொல்றாங்க, மறுமையில அல்லாஹ் உங்களை நிறுத்தி என்னை பற்றி உங்களிடம் விசாரிப்பான். என்ன விசாரிப்பான்? இவர் உரிய முறையில் இந்த ரிசாலத்தை உங்களுக்கு எத்தி வைத்தாரா? சுபஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட தூதர்களும் அந்த சமுதாயமும் விசாரிக்கப்படும். அந்த தூதர்களும் விசாரிக்கப்படுவார்கள், அந்த சமுதாயமும் விசாரிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த வசனத்தை ஓதின சந்தர்ப்பத்தில் அழுதார்கள்? ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின் வஜினா பிக அலா ஹவுலாய் ஷஹீதா. ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் சாட்சியாளர்கள் கொண்டு வரப்படுகின்ற போது, அவர்களுக்கு எதிராக நபியை உம்மை நாம் சாட்சியாக நிறுத்துகின்ற போது, நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹுடைய ரசூல் அழுதார்கள் என்பதை பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், தனது உம்மத்திடம் கேட்கிறார்கள், என்னை பற்றி மறுமையில் அல்லாஹ் உங்களிடம் கேட்பான், நான் தஅவாவை இந்த தப்லீகை ரிசாலத்தை சரியான முறையில் உங்களுக்கு எத்தி வைத்தேனா என்று கேட்பான். அப்ப நீங்க என்ன சொல்வீர்கள்? நீங்கள் அத்தைதல் அமானா, அமானிதத்தை நிறைவேற்றியவர்கள். நீங்கள் அமானிதம் ரசூலுல்லாஹ் அந்த செய்தியில் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு தரப்பட்ட பொறுப்பு அமானிதத்தை உரிய முறையில் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு அவங்க கேட்கிறாங்க, என்னது ஏன் அமானிதத்தை நான் சரியா நிறைவேற்றி விட்டேனான்னு கேட்கிறாங்க. சுபஹானல்லாஹ், எப்படி கேட்கிறாங்க, அமானிதங்களை எல்லாம் உரிய முறையில் நிறைவேற்றுங்க என்று சொல்லிட்டு கேட்கிறாங்க, என் மீது சுமத்தப்பட்ட அமானிதத்தை நான் சரியாக உங்களிடம் ஒப்படைத்து விட்டேனா? சுபஹானல்லாஹ். எனாரும் இச்சகோதரர்களே, அந்த நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் ஆம் என்று சொன்ன போது, யா அல்லாஹ் இதற்கு நீ சாட்சியாக இரு. நறுமை சகோதரர்களே, அதே தினத்திலே அல்லாஹு தஆலா அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு நிறைவாக்கி விட்டேன் என்ற வசனத்தை இறக்கிறான் என்று சொன்னா, அல்லாஹுடமிருந்து சாட்சி இறங்கியது. என்ன சாட்சி? அல்லாஹுடைய ரசூல் தனது தோளின் மீது சுமத்தப்பட்ட அமானிதத்தை உரிய முறையில் நிறைவேற்றி விட்டார்கள். இந்த வசனம் இறங்கிய போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள் என்பதையும் பார்க்கிறோம். இந்த வசனம் இறங்கிய சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்கள் வந்து கண்ணீர் வழிந்தது. ஏன்? இது அல்லாஹுடைய ரசூலின் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிய போகிறார்கள் என்பதைத்தான் சொல்கிறது என்பதை அவர்கள் அதன் மூலம் உணர்ந்தார்கள், விளங்கினார்கள். அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜிலே சொன்ன வார்த்தைகள் என்ன? ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடமிருந்து இந்த வணக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த வருடத்துக்கு பிறகு நான் உங்களை சந்திக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே அருமை சகோதரர்களே, இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலும், மினால நீங்க எடுத்து பாருங்க, மினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை அறுத்து பலியிட்டு விட்டு தன்னுடைய முடிகளை மலித்து விட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் உரை நிகழ்த்தினார்கள். இப்படி இந்த உம்மத்துக்கு செய்திகளை வழங்கிக் கொண்டே இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த உம்மத்தின் மீது உள்ள நேசமும் அன்பும், இந்த சமுதாயம் எனக்கு பிறகு வழிகட்டுவிடக் கூடாது, வழிதவறி சென்றுவிடக் கூடாது என்ற அந்த ஆசையிலும் ஆர்வத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திகளை வழங்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் என்ன என்ன போதனைகளை எல்லாம் செய்தார்களோ, என்னென்ன உபதேசங்களை எல்லாம் செய்தார்களோ, அதை உரிய முறையிலே விளங்கி அதை நமது வாழ்விலே செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.